الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلقكم من تراب ثم إذا أنتم بشر تنتشرون ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تبارك وتعالى ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم وقال الله تبارك وتعالى فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحصن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء رواه مسلم وقال عليه الصلاة والسلام أيضا تنكح المرأة لأربع لجمالها ولمالها ولحسبها ولدينها فظفر بذات الدين تربت يداك رواه البخاري وقال صلى الله عليه وسلم النكاح من سنتي أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான சங்கையான உலமா பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்துக்கு பல பொறுப்புகளுக்கு மத்தியில் உம்மத்துடைய ஒரு முக்கியமான நலவுக்காக அனுப்பினார். அந்த ரசூலுல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் உம்மத்துக்கு தேவையான விஷயங்களை பயான் செய்வது. உம்மத்துடைய பொறுப்பு அவர்கள் பயானில என்ன சொன்னார்களோ அதை தன்னுடைய சிந்தனையில் எடுத்து அதை பற்றி சிக்கர் பண்ணி அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறது உம்மத்துடைய பொறுப்பு. அல்லாஹ் இதை தன்னுடைய குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான் நபியே குர்ஆன நாம் ஜிக்ரை நாங்க உங்களுக்கு இறக்கி வச்சோம். எதுக்காக குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குதுன்னா மக்களுக்கு நீங்க தேவையான விஷயங்களை பயான் செய்யும். உம்மத்துக்கு பயான் செய்ய அனுப்பப்பட்டவங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு முக்கியமான நிலைமைகளையும் ஹுத்பா ஓதுவாங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சா, அந்த நேரத்தில் தொழுகைக்கு பின்னால் ஒரு ஹுத்பா செய்வாங்க. மக்கள் மழை இல்லாம தண்ணி பிரச்சனை பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்திஸ்காவுடைய தொழுகை தொழப்படுகிறது. அந்த தொழுகைக்கு பிறகும் இரண்டு ஹுத்பாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. அதே போன்று நிக்காஹுடைய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பா செய்வார். இந்த ஹுத்பாக்கள் எதுக்காக இருந்தா, வெறுமனே ஒரு பரக்கத்தை அடைகிறதுக்காக அல்ல. அரபால ஏதோ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது போல அப்படி ஹுத்பா ஓதிட்டு ஈஜாப் கபூல முடிச்சிட்டு போறதில் அதனுடைய மக்சூத், அதனுடைய நோக்கம். அந்த ஹுத்பாவுடைய நோக்கம் என்னன்னா, அந்தந்த நிலைமையில எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹுடைய சந்தோஷம் கிடைக்குமோ அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் அந்த ஹுத்பாவுடைய நோக்கம். கிரகணம் ஏற்படுகிறது, இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார், மழை இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறோம் எப்படி நடந்து கொண்டா அல்லாஹ் மழையை அனுப்புவான். ஒரு தம்பதியினர் எங்கேயோ வாழ்ந்த ஒரு ஆணும் இன்னொரு குடும்பத்தின் சூழலில் வாழ்ந்த ஒரு பெண்ணும் திருமண பந்தத்தில் இன்றைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இன்று ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை மௌத்தோடு முடியக்கூடாது, இதனுடைய தொடர் சுவனம் வரை போகணும் என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறதா, எந்த முறையில் நிக்காஹ் அமைஞ்சா அதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி அமைஞ்சா அந்த அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாமோ அதற்குரிய வழிகாட்டலை கொடுப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுத்பாவோட நோக்கம். அந்த வகையில தான் நிக்காஹுடைய பயான்கள் செய்யப்பட்டு ஹுத்பாவை தான், அது ஹுத்பாவ வேறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க என்ற அடிப்படையில் வேறாக செய்யறோம். அதனுடைய மக்சூத் பயான்கள் சொல்லப்படுது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிக்காஹ் என்ற மேலான சுன்னத்தை மனிதன் பூமியில கால வைக்கிறதுக்கு முன்னால ஆரம்பிச்சான். மனிதன் முழு மனிதர்களும் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அல்லாஹ் நிக்காஹ் நிறுத்த மாட்டான். முதலாவது நிக்காஹ் யாருக்கு நடந்துச்சு? ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடைய வாப்பா உம்மா, ஆதி பிதா என்று சொல்றோம். அவர்களுடைய திருமணம் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கும் என்ன சொன்னான், ஆதமே நீங்களும் உங்களோட மனைவியும் சுவர்க்கத்தில் பேய்த்து வாழுங்க, உலகத்தில கால் படுகிறதுக்கு முன்னால் மனிதனுடைய கால் பாதங்கள் பூமியில படுகிறதுக்கு முன்னால் அவருடைய நிக்காஹ் அல்லாஹ் நடத்தி வச்சுட்டான். பின்பு குர்ஆன் சொல்லுது, மனிதன் போறதோட மனிதன் உலகத்தை விட்டு இல்லாம போறதோட நிக்காஹ் முடிஞ்சிடாது, நாளை சுவர்க்கத்திலையும் ஹூருல் ஈன்களோட நிக்காஹ் இருக்குது. வஜவ்வஜ்னாஹும் பிஹூரில் ஈன், ஹூருல் ஈன்களோட திருமணம் முடிச்சு வைப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமணம் என்ற இந்த நியாமத் நாளை கியாமத்திலும் தொடரும் என்ற அந்த விஷயத்தை அவருடைய குர்ஆன்ல தெளிவுபடுத்துறார். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த ஒரு சட்டத்தையும் அடியார்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதாக இருந்தால் அவன் எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டான். அடியார்கள் தான் உலகத்தில் ஒரு திட்டத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்வதாக இருந்தால், ஒரு சட்டத்தை மக்களுக்கு சட்டமாக உத்தரவாக பிறப்பிக்கிறதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில லாபத்தை எதிர்பார்த்து தான் அதனை செய்வார்கள். அல்லாஹுக்கு யாருடைய லாபமும் யாருடைய உதவியும் அந்த ரப்புக்கு தேவை கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுவதாக இருந்தால் நமக்கு லாபம் வருவதற்கான அடியார்களுக்கு திரும்பி ஒரு லாபம் வரக்கூடிய ஹிக்மத்தை நுணுக்கத்தை அல்லாஹ் உள்ளே மறைத்து வைத்திருப்பார். நிக்காஹ் என்ற இந்த உயர்ந்த மேலான சுன்னத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்றால், பொதுவாக நிக்காஹுடைய மக்சதாக நிக்காஹுடைய நோக்கமாக கிதாபுகள் எழுதப்படுகிறது. உலகத்தில் ஹலாலான சந்ததிகள் பெருக வேண்டும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்து விசேஷமாக இந்த உம்மத்து நாளை கியாமத்தில பெரிய ஒரு கூட்டமாக உருவெடுக்க இந்த நிக்காஹ் காரணமாக இருக்கும் என்பதனால் உலகத்தில் சனப்பெருக்கம் உண்டாக திருமணம் நடக்கிறது என்பதைத்தான் பிரதானமான ஹிக்மத்தாக நுணுக்கமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது வெளிரங்கத்தில் தென்படக்கூடிய ஒரு திருமணத்தின் நோக்கமாக இருந்தாலும், திருமணத்தில் இது மட்டும் அல்ல நோக்கம். அல்லாஹ் இன்னும் பல ஹிக்மத்துகளை ஒரு திருமணத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார். அதில் உள்ள ஆகப்பெரிய திருமணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வஹ்தானியா, அல்லாஹ் ஒருவன் என்பது ஒவ்வொரு திருமணத்திலும் நிரூபிக்கப்படுது. எப்படி நிரூபிக்கப்படுது தெரியுமா? பாருங்க, இங்க ரெண்டு மணவாளர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பெண்களுடைய வலிகள் பொறுப்புதாரிகள் உட்கார்ந்திருக்கிறார். இது போல உலகத்தில எங்கேயும் முஸ்லீம்கள் நிக்காகல பாருங்க, மணவாளர் இருப்பார், பெண்ணுடைய பொறுப்புதாரி இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் வெளிரங்கத்தில் ஒன்ற சொல்றாங்க, வெளிரங்கத்தில் சொல்றாங்க, இவ்வளவு மகருக்கு இவ்வளவு கபூல் செய்து கொண்டேன், அவரும் முடிச்சு கொடுத்துட்டேன் என்று சொல்றார். வெளிரங்க சீகா வார்த்தைகள் அப்படி இருக்குது. அந்தரங்கம் இவர்களுடைய மர்மமான பேச்சு என்ன காட்டுதுன்னு சொன்னா, அந்த கணவர் சொல்றார், நான் இவ்வளவு காலமும் ஒரு குடும்பத்தில் வளர்ந்தேன், இவ்வளவு செலவழிச்சு இன்னும் நாடுகளுக்கெல்லாம் போய் நான் படிச்சுக் கொண்டேன், எனக்கு இவ்வளவு பட்டங்கள் இருக்குது, இப்ப எனக்கு சம்பளம் இப்படி, எனக்கு இவ்வளவு சொத்துகள் இருக்குது, இத்தனை பாசங்கள் தெரியும், மக்களுக்கு எனக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, வரவேற்பு இருக்குது, என்னதான் இருந்தாலும் நான் முழுமை அடைய என்ன விட அறிவிலும் என்ன விட புத்தியிலும் குறைந்த ஒரு பெண்ணிடத்தில் நான் போகாம முழுமை அடையலாம். அவர் மறைமுகமா சொல்றாரு. பெண்ணோட வாப்பா என்ன சொல்றாரு, இந்த மகளை பாதுகாப்பாக 20 வருஷம் வளர்த்தேன், சிரமப்பட்டேன், அழகாக கல்வியை கொடுத்தேன், தீனையும் அவளுக்கு கொடுத்தேன், ஊரிலே ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறாள், பெண்களிடத்திலும் தன் மதிப்பை பெற்றிருக்கிறாள், அவளுக்கு இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கிறேன், என்னதான் நான் செஞ்சாலும் ஏந்த வீட்டுக்குள்ளேயே அவளை வச்சிருந்தா அது அவளுக்குரிய கௌரவமாக ஆகாது, அது பெரிய ஒரு குறையாகும், அவளை நான் எங்கேயோ வளர்ந்த ஒத்தரிட கையில கொடுத்துத்தான் ஆகணும். என்ன சொல்றாங்க, இந்த மாப்பிள்ள சொல்றாரு, எனக்கு இந்த பெண் இல்லாம நான் முழுமை அடையிறல்ல, பெண் சொல்றா நான் இந்த ஆண் இல்லாம முழுமை அடையிறில்ல. அல்லாஹ் காற்றான் பாரு, உலகத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் பெண்களில தேவை காண்றாங்க, பெண்கள் எல்லாரும் ஆண்கள தேவை காண்றாங்க, நான் மட்டும்தான் யாரிலையும் தேவை காணாத. என்னிடத்தில் வஹ்தானியத் இருக்குது, என்னிடத்தில் சமதானியத் இருக்குது, அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், நான் தனித்தவன், யாரிடத்திலும் தேவை காணாத. அல்லாஹ் எந்த அளவுக்கு தேவை காணாதவன் என்றா, உலகத்தில ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது ஒரு குறையாக பார்க்கப்படுது. வயசு போகுது, நாங்க என்ன கேட்போம், என்னப்பா இன்னும் கல்யாணம் ஆகலையா, இந்த தொல்லையே பெரிய தொல்லை, கல்யாணம் ஆகலையான கேள்வி. வயசு போக போக கேள்வி கூடும், அதாலேயே எத்தனையோ பேர் மறந்தி வாழ்றாங்க. இந்த கேள்வி பதில் சொல்லலாம், அதுக்கு ஒரு குறையா கேட்கிறாங்க, திருமணம் ஆச்சா குழந்தை கிடைக்கல, குழந்தை இன்னமும் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பாரிய குறை, அவரது குடும்பத்தாலையும் தலையிடு, பெண் வீட்டு குடும்பத்தாலையும் தலையிடு. அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு குறை, முடித்த பிறகு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதும் உங்களுக்கு குறை, எனக்கு திருமணம் முடிச்சா என்று சொல்றது குறை, எனக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னது குறை. குர்ஆன்ல வந்திருக்குது, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்லுகிறான், வானம் விடிஞ்சு கீழே விழ பார்த்துட்டான், வானம் விழுந்து கீழே விட பார்த்துச்சு, வானம் பிளக்க பார்த்தது, வானங்கள் பிளக்க பார்த்தது, இந்த பாரிய பூமி, இவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கும் இந்த பூமி வெடித்து சிதற பார்த்தது, பூமி உருண்டிடாமல் இருக்க அல்லாஹ் முளை கம்பங்களாக மலைகளை நிறுத்தி இருக்கிறான், அந்த மலைகள் இடிந்து சுக்கு நூறாக போக பார்த்துச்சு. என்ன ஆகுது, வானம் வெடிக்க பூமி பிளக்க மலை இடிய என்ன விஷயம் அங்க நடந்துச்சு, ஒன்றுமல்ல, அந்த ரஹ்மானி வலதா, அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குது என்று காவிர்கள் சொன்னாங்க. இதனால பெரிய ஒரு குதிரத் நிக்காஹுக்கு பின்னால் இருக்கு. உலமாக்கள் எழுதுறாங்க, நிக்காஹுக்கு பின்னால் இருக்கிற அந்த மர்மங்கள், நிக்காஹுக்கு பின்னால் இருக்கிற ஹிக்மத்துகளை பார்த்த சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தை வெளிப்படுத்துறான். நிக்காஹுக்குள்ளால அல்லாஹ் ஆதிர் என்பதையும் நிரூபிக்கிறான், திருமணத்தின் போது அவன் சக்தி வாய்ந்தவன், யாருக்கும் சளைக்காத சக்தி உள்ளவன் என்பதையும் நிரூபிக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான் பாருங்க. குர்ஆன் என்ன சொல்லுது, திருமணம் முடிக்கிறது வெறும் ஒரு இன்பத்துக்கல்ல, ஒரு உடற்சுகம் அல்லது அற்பமான ஒரு இன்பம், இந்த இன்பத்துக்காக திருமணம் முடிக்கிற திருமணம் முடிக்கிறது மன அமைதியாக சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழ, ரெண்டு பேரும் வாழணும் சந்தோஷம் உண்டாக. என்ன தேவை, கணவனுடைய உள்ளம் மனைவியை கபூல் செய்யணும், வாயல்ல கபூல் செய்யணும். வாய் கபூல் செய்யறது சரியாவிட சட்டம், வாழ்க்கை மேம்படுறதுக்கு மனசு கபூல் செய்யணும். மனைவி மனதால கணவனை கபூல் செய்யணும், இப்பதான் வாழ்க்கை இன்பமா. மனசு கபூல் செய்யறது ரேசு வேலையா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, உங்கள மனசால ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு நான் ரெண்டு ஏற்பாடுகளும் செஞ்சு தந்தீங்க. அது எவ்வளவு பெரிய ஏற்பாடு தெரியுமா? முழு துனியாவில் உள்ள சொத்துக்களை நீங்க வீசி செலவழிச்சாலும் அந்த ரெண்டு ஏற்பாட்டையும் யாருக்கும் செய்யறான். அத்தாட்சிகள் உள்ளதால் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய ஜோடிகளை ஏற்படுத்தினான். உங்கள ஜோடி உங்களிருந்து, ஆண்களுக்குரிய ஜோடிகள் மிருகங்கள் அல்ல, பெண்களுக்குரிய ஜோடிகள் மிருகங்கள் அல்ல, ஆண்களுக்குரிய ஜோடிகள் மனித இனத்தில், பெண்களுக்குரிய ஜோடிகளும் மனித இனத்தில். ஏனென்ற ஏற்பாடு புரிந்துணர்வோடு வாழ, மனிதன் என்ற வகையில் ஒரே வீட்டில் வாழ. அல்ல இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுடா, நீங்க தான் ஒரு மாட்டுக்குட்டியை பிடிச்சுங்கடா, என்ன முடி கேளும் எப்படி வாழ்ற. ஒன்றோ காலையில போயிட்டு நாங்க நிக்கவா, மாட்டு கால மாட்டுக்கொட்டு காலையில போயிட்டு வாழவா, சுக்கூன் உண்டாகாது, சுகம் கிடைக்கும் சுக்கூன் உண்டாகாது. பெண்களில் சொல்ற நீங்க எல்லாரும் ஒரு கழுதியை பிடிச்சுக்கோங்க, என்ன அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான் இதையும் கொஞ்சம் பாருங்க, அப்படி ஒன்றும் செய்யாம நீங்க உடலால மட்டுமல்ல மனசால மட்டுமல்ல குடும்பமாக சந்தோஷமாக வாழ்றது கேட்பதாக ஆணையும் பெண்ணையும் ஒரே இனத்துல படைச்சிருக்கிறோம். இன்னொன்று சொல்றான், அதை விட பெரிய ஒரு விஷயம்தான், ரெண்டு பேருட கல்விகளையும் சில மனுத்தியாளங்கள்ல இணைக்கிறான்வா. சில மனுத்தியாளங்கள் பாரு, உலகத்தில உள்ளங்களை ஜோட் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி நடக்குது, உள்ளங்களை இணைக்கிறது. உள்ளங்கள் உடைஞ்சதால இன பிரச்சனை உண்டாகுது, உள்ளங்கள் உடைஞ்சதால மத பிரச்சனை உண்டாகுது, உள்ளங்கள் உடைஞ்சதனால வகுப்புவாதம் உண்டாகுது, உள்ளங்கள் உடைஞ்சதனால பிரதேசவாதம் உண்டாகுது. இதை சோல்வ் பண்ண எத்தனை பில்லியன் டாலர் செலவழிச்சு மாநாடு போடுறாங்க, உள்ளத்தை ஜோட் பண்ணா போதும். அல்லாஹ்வை ஒரு இடத்துல சொன்னான், பூமியை விட்டு செலவழிச்சிருந்தாலும் நீங்க பிரிஞ்சவங்களை சேர்த்தீங்க உங்களுக்கு. லவ் அன்ஃபக்தமா பில் அர்தி ஜமியா மா அல்லஃபதைன குலூபஹும், பூமியில் இருக்கிற அத்தனையும் நீங்க விட்டு செலவழிச்சிருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் உங்களால தெளிவு செய்யலா ஒன்றுபடுத்த இயலாது என்று அல்லாஹ் சொன்னான். திருமணம் முடிக்கிறாங்க பாருங்க, சில நேரம் மாப்பிள்ள உருதுக்காரனாய் பாருங்க, அப்படி மாப்பிள்ள மாறுவாரு. மாப்பிள்ள பாகிஸ்தான் அல்லது பங்காளி பங்களாதேஷ்காரன், பெண்ண எடுத்தா அவ இலங்கைக்காரி. திருமணம் எப்ப பேசின, அஸ்தரில் பேசினாங்க, மகரிபில் நிக்காக நடத்தினாங்க, இரவில் குடும்பமா வாழ்ந்தாங்க. இவ்வளவுதான். அவரு அவருக்கு வயசு 25, அவர் ஒரு சூழல்ல ஒரு நாட்டில ஒரு அமைப்பில் வாழ்ந்தாரு, அவருட போக்கே வேற, இவ இவட ஊர் வேற, இவட குடும்பம் வேற, இவ வளர்ந்த சூழல் வேற. இவருக்கு வயசு 20, இவர் போக்கில வாழ்ந்திருக்கிறார். ரெண்டு பேரும் அந்த ஒரு திருமணம் என்ற தலைப்புக்கு கீழால ஒத்தர ஒத்தர் ஒரு பார்வையை கொடுத்து அதுக்கு பிறகு வாழ்றாங்க. அடுத்ததால் காலையில பாருங்க, 25 வருஷமாக ரத்தத்தை வேண்டுமானாலும் பாலாக சதையாக எதாகவும் மாற்றி என்ற மகனுக்காக கொடுப்பேன் இருந்தாலே தாய், அவளை விடவும் நேற்று மகரிபில் வந்த அந்த பெண்ணோடு இவனுக்கு முகப்பத்து. இது அனுபவத்தில் பார்க்கணும். பெண்ண பாருங்க, என்ற ஈரல் குலையே என்று சொல்லி அந்த வாப்பா இரவு பகலாக இந்த மகனுக்காக அழைஞ்சார். நேற்று இரவு கண்ட அந்த கணவனை காலையில எப்படி மதிக்கிறார், அவ்வளவு காலமும் வளர்த்த வாப்பவை விட மதிக்கிறாள். இந்த முகப்பத் எங்களை வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், ஒரு மாப்பிளுக்கும் பொண்ணுக்கும் அல்லாஹுதானா ஆகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கிறான். என்ன கிஃப்ட்? நீங்க ரெண்டு பேரும் சில செகண்ட்ல உடஞ்சி பேசுறாம முகப்பத்தாக வாழ்றதுக்கு அன்ப தாராளம். மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில பாசத்தை இரத்தத்தை அல்லாஹ் உண்டாக்குறான் என்று சொல்லிட்டு சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க, திருமணத்துல பின்னணியில அல்லாவோட எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இருக்குது என்று சிந்திச்சீங்கன்னா நிறைய அத்தாட்சிகளை பார்ப்பீங்க. இன்ன பீதாதிக்கல ஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிறவர்களுக்கு ரொம்ப பெரிய அத்தாட்சிகள் இதுக்குள்ள இருக்குது என்று சொல்றாங்க. அநியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் தான், எல்லாரும் திருமணம் செய்யறாங்க சந்தோஷமாக வாழணும். திருமணம் முடிக்கிற யாரும் கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்ப்போமே அப்படியே யாராவது வந்தா வர முதல்ல தும்புத்தடி தான் வரும். கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்க்க வந்தா திருமணமா முடிச்சு கொடுப்பாங்க, யாரும் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. வாழ்றது திருமணம் முடிக்கிறது சந்தோஷமாக வாழ்றதுக்காக. ஆனால் நிறைய இடங்கள்ல பாருங்க, திருமணம் முடிக்க முன்னால பெரிய மனக்கோட்டை கட்டுறாரு. ரெண்டு பக்கத்தில பெரிய பெரிய எண்ணங்கள் இருக்குது, சந்தோஷங்கள் இருக்குது, பேச்சுகள் இருக்குது. முடிச்சதுக்கு பின்னால கொஞ்ச நாளையில பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். எத்தனையோ வீடுகள், அந்த வீடுகளில் உள்ள அறைகளில் அந்த சுவர்கள் இருக்குது, அந்த சுவர்களுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தா உள்ள நடக்கிற சண்டைகளை காட்டி சொல்லும். வெளியில தெரியாத கணவன் மனைவியாக வாழ்றதா, ஆனால் அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா? 10 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தா 50 நிமிஷம் ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு. காலையில சந்தோஷமாக வழியனுப்பி வைக்கும் மனைவி மாலையில இவர் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு தேய போல நிற்கிறார். ரெண்டு பேருக்கு இடையில எந்த நாளும் சண்டை. சாமியார்கிட்ட போங்க, நூற்றுக்கணக்கான வழக்கு இன்னமும் விசாரணை கிடைக்காம இருக்கிறாங்க. என்ன அவ்வளவு தூரம் காலி இடத்துல இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்குது. அல்லாஹ் சொல்றான், சந்தோஷமா வாழத்தான் நிக்காக தந்திருந்து எங்கட நிக்காக எல்லாம் சண்டையாக இருக்குது என்றா, எங்கட நிக்காகல அன்பு வளரவில்லை என்றா, எங்கட நிக்காகல அடிக்கடி பிரச்சனை உண்டாகுது என்றா, என்ன என்று நாங்க சிந்திக்கத்தான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது 3 விஷயங்களை நாங்க பேணுறது கட்டாயம். 3 விஷயங்களை பண்ணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் மாப்பிளையும் பஞ்சாதியும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தெளிவு இருக்கணும். நாங்க ஏன் நிக்காக செய்யறோம்? இதுல ரொம்ப பேருக்கு தெளிவில்லை. இரண்டாவது விஷயம், அந்த ரெண்டு பேருக்கு இடையில பொருத்தப்பாடு பார்க்கப்பட்டிருக்கிறா. மூணாவது விஷயம், வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இந்த ஆரம்ப நிகழ்ச்சிகள் அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னாவை 100க்கு 100 அனுசரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 விஷயங்களிலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது விஷயத்தை மேலோட்டமா எடுத்து பாருங்க, திருமணம் ஏன் செய்யறோம்? திருமணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு கேளுங்க, ஏன் வாப்பா நீங்க கல்யாணம் பண்றீங்க என்ன சொல்லுவார? சரி, முடிச்சவங்க உங்கள்ட்ட கேளுங்க, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? முடிச்சவங்க புதிய ஆட்களை கைவிடும். முடிச்சவங்க அவர் சொல்லுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு வயசாச்சு. ஏன் கல்யாணம் முடிச்சானா? வயசாச்சா. இன்னொருத்தர் சொல்லுவாரு, ஊரில் உள்ள ஆட்கள தொல்லைக்கு முடிக்கிறப்பா, கேட்டு கேட்டே என்ன கிழவனாக்கி போட்டாங்க. வயசாச்சு, தொழில் கிடைச்சது, கை நிறைய காட்சி, வீடு கட்டி இருக்கிறது. திருமணம் முடிக்கிறதுக்கு காரணம் பெண்ணோட பொறுப்புதாரிட்ட கேளுங்க, ஏன் உங்களோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறீங்க? அவர் என்ன பதில் சொல்வாரு? அவளை விட சின்ன வயசுல உள்ளவங்கள முடிச்சுட்டாங்க. எத்தனை பேர் ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட உமா அழுதே காலை போட்டுறாங்க, அவரு முடிச்சு கொடுக்கற காரணம் சண்டை வராம இருக்குமா இல்லையா? திருமணத்துடைய நோக்கமே தெளிவில்லை. ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் அவனுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான், ஓண்ட திருமணம் எந்த நோக்கத்தில் அமையணும், ஓண்ட திருமணத்துக்கான நீயத்தன்மை இருக்கணும். தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுது இஸ்லாம், முஸ்லீமுடைய திருமணத்துக்கான நோக்கம் வயதானத்துக்காக அல்ல, ஊரு குறை சொல்றதுக்காக அல்ல, தொழில் கிடைச்சதுக்காக அல்ல, நான் திருமணம் முடிக்கிறது ரெண்டு நோக்கத்துக்கு. முதலாவது நோக்கம், எனது அல்லாஹும் அன்புக்குரிய ரசூலும் அன்பு கட்டளையிடுறாங்க, நீ திருமணம் முடிச்சுக்கோ. ரப்பையும் ரசூலையும் மதிக்கிறதுக்காக திருமணம் செய். முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருடைய திருமணத்துக்கும் இடையில முதலாவது வித்தியாசம் இது உண்டாகும். அல்லாஹோட ரசூலோட கட்டளைக்காக திருமணம் செய்கிறேன். இரண்டாவது விஷயம் என்ன இருக்குது? இரண்டாவது நீயத், நான் திருமணம் முடிக்காமல் இருந்தால் என்னால பல்வேறு பாவங்கள் நிகழ வாய்ப்புண்டு. பல்வேறு பாவங்கள், அவசரப்பட்டு சில ஆசைகளுக்கு அடிபணிஞ்சி பாவம் செஞ்சிருவேன், அதனால ஏந்த புனித தன்மை பாதிக்கப்படும், ஏந்த குடும்பம் சில நேரம் அவமானப்படும், எங்கள குடும்பமே எதிர்காலத்தில் ஒரு கவலைக்கிடமான நிலைமைக்கு தள்ளப்படும், என்னுடைய பரிசுத்த தன்மையை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்கிறேன். ரெண்டு நீயத்தும் இணைந்தால் அந்த திருமணத்தில் அல்லாஹ் பரக்க செய்வான். உதாரணத்தை பார்க்கலாம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காலத்தில் ஒரு சஹாபி பெண்மணி இருந்தா, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. புகாரி முஸ்லிம்ல தலாக்குடைய பாடத்தில் இவர சம்பவத்தை வச்சு பல மசலாக்களை உலமாக்கள் இஸ்திம்பாத் செஞ்சிருக்கிறான். இவருக்கு திருமணங்கள் நடந்து அந்த திருமணங்கள்ல முறிவுகள் உண்டாகுச்சு. கடைசியாக ஒரு சஹாபி திருமணம் செஞ்சாங்க, அவருடைய பிரச்சனை. அவரும் ஒரு தலாக் கொடுத்தார், இரண்டாவது தலாக் கொடுத்தார், மூணாவது முறை அவர் ஹதரத் அலியோட யமனுக்கு பிரயாணம் செஞ்சார். யமனில் இருந்து ஒரு தூதுவரிடம் மூணாவது தலாக்க சொல்லி அனுப்பினார். மனைவிட்ட சொல்லி முத்தலாக்கே சொல்லிட்டார். அதோட சேர்த்து கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்து அனுப்பினார். இஜாவுடைய காலத்தில் இதை உதவிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வாசிபா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த மாவை கண்டவுடனே கோபப்பட்டா, இஜாவோட காலம் எவ்வளவு நீளம், இந்த மாவை தந்து என்ன செய்யறான், இஜாவை முடிக்கலுமா இந்த மாவால, இஜாவோட காலம் எவ்வளவு நீளம், அதுக்கு எவ்வளவு செலவு தேவை, சில நேரம் மூணு மாதம் போயிடும், சில நேரம் நாலு மாதம் போயிடும், அஞ்சு மாதம் ஆகிடும், 33 நாள் முடியவே இல்லை. பெரியார்களே, சகோதரர்களே, பாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, நான் வழக்கு போடுவேன் ரசூலுல்லாஹி போடாம சொல்லல்லா ரசூலுல்லாஹ், இந்த கணவர் மூணு தலாக்கையும் சொல்லிட்டு பாருங்க, அனுப்பிக்கிற பொருளை பாருங்க, கொஞ்சம் கோதுமமா கொடுத்து அனுப்பிக்கிறாரு. சொன்னாங்க, உண்ட கணவன் தரப்பால சொல்லப்பட்டது உண்மை, உனக்கு முத்தலா சொல்லப்பட்டிருக்கிறதால செலவு கொடுக்க வேண்டிய எந்த பொறுப்பும் அவருக்கு இல்லை. இதுல சிக்கவும் என்ன சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு முத்தலா சொல்லப்பட்டால் இட்டா முடிகிற வரைக்கும் இருப்பிடம் கொடுக்கணுமே தவிர அவளுக்கு செலவில்லை. கற்பிணியாக இருந்தால் மட்டும் குழந்தை பெற வரைக்கும் அவருக்கு செலவு கொடுக்கணும், அது குழந்தைய மையமாக வச்சு. பாதுகாப்பாயிருக்கும், ஹிஜ்ஜா முடிஞ்ச பிறகு அவசரமாக அடுத்த திருமணம் செய்யறதில்ல, ஏன் மஷூராவோட தான் அடுத்த திருமணம் நடக்கணும். இத்தாவோட காலம் முடிஞ்சிருச்சு, பாத்திமா பின்த் கைஸ் ஓடி வந்தா சொன்னா, யார ரசூலல்லாஹ், எனக்கு இத்தா முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேர் திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க. யாரப்பா ரெண்டு பேர்? ஒருத்தர் ஹதரத் முஆவியா, மற்றவர் ஹதரத் அபுல் ஜஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா ரெண்டு பேர் திருமணம் பேசி வந்திருக்கிறாங்களா, நல்ல விஷயம். ஹதரத் ரசூலல்லாஹ், ரசூல் என்பதற்குரிய இன்னொரு பெரிய அட்டாட்சி தான், எவ்வளவுதான் அன்புக்குரியவர்கள் என்று இருந்தாலும் மஷூரா கேட்டு வரும்போது அந்த அன்பை துரோகத்தை காரணமாக பாவிக்க மாட்டான். ஹதரத் முஆவியா முஹப்பத்துக்குரிய சஹாபிதான், ஹதரத் அபுல் ஜஹம் முஹப்பத்துக்குரிய சஹாபிதான். இங்க வந்திருக்கிற விஷயம், அவங்க சிறந்தவங்களா இல்லையா என்பதல்ல, இவங்க அவக்கு மாப்பிள்ளையா போக தகுதியா, வாழ்க்கைக்கு பொருந்துமா, இதுதான் அங்க மஷூரா. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா ரெண்டு பேரும் உனக்கு சரி வராது, ரெண்டு பேரும் உனக்கு ஒத்து வராது. ஏ யா ரசூலல்லாஹ், ரெண்டு பேரும் ஏன் வராது? ஹஜ்ரத் முஆவியா 5% காசு இல்லாம இருக்கிறார், பரம ஏழை, பரம ஏழையாக இருக்கிறார். நீயும் இத்தாம முடிச்சது பெரிய போராட்டத்தோடு இந்த நிலையில் அவரை போய் முடிச்சா என்னாகும் சொல்ல தேவை. அடுத்த பிரச்சனை வரும், இன்னொரு தலாக் நடக்கும். அபுல் ஜஹம் இருக்கிறாரே, இவர் அசாவ பணிய வைக்க மாட்டார், அடி வாங்க தயார் தான் அவருக்கு போகும். உப்பு கூடினாலும் படும், குறைஞ்சாலும் படும். கழுத்தில் இருந்து அசாவ கீழே வைக்க மாட்டாரு, அடி விழுந்து விடு, கண்ணத்தை விழும், காலை விழும், கையில விழும், அடி விழும், இருப்பியா? இருக்க மாட்டாரு. பாத்திமா பின்த் கைஸ் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியாக இருந்தா நீங்க ஒரு மாப்பிள்ளை எனக்கு சொல்லுவோம், நாங்க வந்து நீங்க தச்சினீங்களே, அப்ப நீங்க ஒரு ஆள் சொல்லுவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உஸாமா முடிச்சுப்போம், உஸாமத்து பின் ஸைத் முடிச்சுப்போம். அவர் சொன்ன, ஏய் அது சரி வராது, உஸாமத்து பின் ஸைத் அது சரி வராது. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா பின்த் கைஸுக்கு இவ்வளவு நாளும் பிரச்சனை எங்களை வந்துச்சுன்னு புடிச்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க, ஏ உஸாமா பிடிக்கல, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? யா ரசூலல்லாஹ், ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் அடிமையின் மகன். ஊரு சொல்லுமே அரபி பொம்புல வேலைக்காரியில மகனை முடிச்சுக்கணும், குறையா இல்லையா? ஒரு குறையா போகும் யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது, நிறமும் கொஞ்சம் பிளாக், அவர் கருப்பு, எங்க நிறத்து ஒத்து வராது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா பின்த் கைஸுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாளும் பிழை வைத்திக்கு அப்படித்தான், மாப்பிள்ளையோட உண்மையையும் மாப்பிள்ளையோட தோலோட கலரையும் பார்த்து வாழ்ந்தா சண்டை தான் வரும். தோலோட கலரை பார்த்தீங்க, மாப்பிள்ளையோட உண்மை பார்த்தீங்க, இதா பாக்குற. சொன்னார்கள், பாத்திமா, தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி கைரு லக்கி, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறதில் உனக்கு கயிறு இருக்குது. முடிக்க சொன்னா அந்த ஆளை நீ ஏற்று முடிக்கிறதுல கயிறு இருக்குது. நீயத்தை மாற்றி திருமணம் ஏன் முடிக்கிறேன்? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட எப்படி உடுப்பண்டா உடுத்துக்கலாம், புறகு கட்டி போடணும், சாப்பாடுனா சாப்பிடலாம். ஏ நல்ல சாப்பாடுன்னு புறகு சாப்பிடலாம். மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமா? மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாள்? மனசிடம் கொடுக்கணும். பெரிய போராட்டத்துக்கு மத்தியில பாத்திமா பின்த் கைஸ் சொல்றா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, மறைக்கிறாரே, உள்ளத்தில வற்புறுத்தி விருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். திருமணம் ஆச்சு, நான் நினைச்சேன் முந்தின திருமணங்களை விட பாஸ்டா உடையும், எனக்கு விருப்பம் இல்லாமலையா நடக்கு, வேகமா உடையும் நடக்கு. அல்லாஹ் எப்படி எங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினான்டா, எங்க பக்கத்தில் உள்ள வீடுகள் உள்ள பெண்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, பாத்திமா பின்த் கைஸ் வாழ்றது போல சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காதான்னு ஏங்கினாங்க. முஸ்லீம்ல இருக்கிறவாய் என்ன பார்த்து பொறாமப்பட்டாங்க, இது போல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையாதா? என்ன விளங்குதுன்னு சொன்னா, நீயத்து சீராக இருந்தால் அல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்குவார். இரண்டாவது பகுதி இருக்குது, பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க, பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க ஒரு மனிதர் திருமணம் செய்கிறார். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூரா 100 ஒரு ஆயத்திலிருந்து சொல்றாங்க, இந்த நீயத்தோட திருமணம் செய்யா அல்லாஹின் மீது வாஜிப், கடமை. அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி கொண்டிருக்கிறார். அப்படியான கணவன்மார்கள் ஏழைகளாக இருந்தால் அவனுடைய ஹஜாரால் இருந்து வாழ வழி கொடுப்பாள். அவங்க ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய ஹஜானாவில் இருந்து கொடுப்பான். நீயத்து சீராக்கப்படும். இரண்டாவது விஷயம் தான் பொருத்தப்பாடு. பாருவோம், பொருத்தம் பாருவோம், குவாலிஃபிகேஷன், அஹ்லியா. நாங்க எங்க மகனுக்கு இருக்கிற கணவன் பொருத்தமா? அவர்கிட்ட இருக்கிற தகவல்கள் என்ன? எங்கட மகனுக்கு வர அல்லது எனக்கு வரக்கூடிய மனைவி என்ன தகுதியுள்ளவன்? நாங்க முதலாவது குவாலிஃபிகேஷன் எதை இருக்கிற? எவ்வளவு சம்பளம்? பொக்கத்தான் பொன் வீட்டில் பார்க்கிற மாசம் எவ்வளவு கிடைக்குது? 50, 60, 1,00,000? கடை இருக்குதா? கார் இருக்குதா? பறந்தாரா, தண்ணியில போறாரா, அடியால வாரா, இதுதான் தொழில் என்ன முதல் கேள்வி. மாப்பிள்ள வீட்டிலயும் பாக்குறேன், இவளை இவள வீட்டு போனா அங்க மாம தூக்கி விடுவாரா? மாமதான் இவெல்லாம் தூக்கினார். மாம தூக்குவாரா, ஹெல்ப் பண்ணுவாரா, பிசினஸுக்கு வீடு கொடுப்பாரா, கார் தருவாரா, அல்லது ஒட்டகத்தில் ஏற்றுவாரா? எங்க போச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதால ஃபித்னாவை தவிர வேற ஒன்றும் வராது. ஃபித்னாவை தவிர வேற எதுவும் வராது. சரியார்களே, சகோதரர்களே, தெளிவா விளங்குங்க. செல்வத்தை தேடி போனால் பிரச்சினையை தேடி போறீங்கன்னு விளங்குங்க. செல்வத்தை யார் தேடி போறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தில் நிம்மதியான வாழ்க்கையை தேடி போகல, பிரச்சனையை உண்டாக்கி கொள்ள போறாங்க. ஒரு கிதாபில் எழுதுறாங்க, வஸ்ராவில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார். வஸ்ரால பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்தாரு. அவரு அவரது நாளாந்த வருமானம் மட்டும் 80,000 திர்ஹமாம், சமானூன் அல்ப திர்ஹம். 80,000 திர்ஹம் என்றா ஜகாத்து கணக்கில் அப்படி ஒரு கணக்கு சுத்தி பார்த்தா 2 கோடி ரூபா. ஸ்ரீலங்கா காட்சிக்கு 2 கோடி ரூபா. 200 திர்ஹத்துக்கு 56,000 ஜகாத்து வருகிறது. அடிஞ்சு பாருங்க, 80,000 திர்ஹம், ஒரு நாளையில வருமானம் 2 கோடி. இவர் பைத்து உலமாக்கிட்ட மஷூரா செஞ்சாரு. நல்ல வசதியில இருக்குது, நல்ல ஒரு மனைவி எனக்கு முடிவு செஞ்சுட்டான். உலமாக்கள் மஷூரா செஞ்சாங்க, கோடீஸ்வரனுக்கு நல்ல ஒரு பொம்பளைய தேடி கொடுக்கணும், யாரு பொருந்தும்? இவக்கு நல்ல ராபியா அதவியா. நீங்க ராபியா அதவியா முடிச்சுக்கோங்களே, நல்ல பொருத்தமான சாலிஹான ஒரு பெண்மணி அப்படின்னா. இவர் ஒரு லெட்டர் எழுதினார். அதுல சுருக்கம் என்ன தெரியுமா? அதில் எழுதுறாரு, நான் இன்னால் உனக்கு கடிதம் எழுதுறேன். உலமாக்கள் மஷூரா சொன்னாங்க, உன்ன திருமணம் செய்ய சொல்லி, என்னுடைய நாளாந்த வருமானம் 80,000 திர்ஹம், விரைவில் இது 1,00,000 திர்ஹமாக உயரப்போகுது. இன்னும் பல வசதிகள் எனக்கு இருக்குது, உனக்கு மகராக உன்ன நான் திருமணம் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறேன். உன்ன உனக்கு மகராக 1,00,000 திர்ஹம் தருவன், 2.5 கோடி மகர் கிடைக்க போகுது. 1,00,000 திர்ஹம் தருவன் உனக்கு மகராக, பின்னால ஏராளமான வெகுமதிகள் உனக்கு காத்திருக்குது, உன்னுடைய பதிலை எதிர்பார்த்து முடிக்கிறேன். எங்கிட்ட கடிதத்தில் மற்ற பக்கத்திலே பதில் பேசிடும், தூக்கத்திலேதான் விழுப்பு வந்துடும். 2 கோடி, 2.5 கோடி மகர் கிடைக்கிறதா? மகர் 2.5 கோடி, வாழ்க்கை பிடிக்கும். ரபியா அதவியா பதில் எழுதினா, வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நான் சஞ்சலத்தையும் டென்ஷனையும் உண்டாக்குற இடத்துக்கு போக விரும்பல. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த செல்வம் எனக்கு கிடைச்சிருந்தா நானும் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருப்பேன், எனக்கும் இரவேல தூக்கம் போகாது. செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க கலக்கம் கூட, அங்க பிரச்சனை கூட. அதனால நீ விளங்கிக்கோ, அல்லாஹ் இந்த செல்வத்தை தந்திருக்கிறது, சுவர்க்கத்தில் ஒரு பெரிய இடத்தை நீ வாங்க, அதிகமா தர்மம் செஞ்சு சுவர்க்கத்தை தயார் செஞ்சுகோ. திருமணத்துக்கு பதிலாக இன்றில் இருந்து நோன்பு பிடிக்க ஆரம்பி, உண்ட இஷ்டார சக்கராத்தில் வச்சுக்கோ. இன்றையிலிருந்து நோன்பு பிடிக்க ஆரம்பி இஷ்டார சக்கராத்தில் வச்சுக்கோ. அதே நேரம் உனக்கு தந்திருப்பதை விட பல மடங்கு செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தந்து அந்த செல்வத்தில கவனம் எடுக்கிறதுனால அல்லாஹோட சிந்தனை ஒரு நிமிடமாவது வேற பக்கம் திரும்புதண்டா, அந்த செல்வத்தில் எனக்கு பெருமதியே இல்ல, வஸ்ஸலாம் என்று கடிதத்தை அனுப்பினான். அந்த காலத்தில் இருந்த அந்த நல்லடியார்களுடைய சிந்தனை என்னன்னு பாருங்க. நாங்க எடுத்த எடுப்புக்கு எதை தேடுறோம் பாருங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் உலகத்தில் 4 நோக்கங்களை திருமணம் செய்யப்படுறாங்க. அழகுக்காக முடிக்கிறாங்க. அழகு பார்க்கிறது தப்பல்ல, அழகு பார்க்க தேவைதான், அது பிரதான குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அழகு பார்க்கிறது ஒரு முக்கியமான வேலை தான். பெண்ணை பார்த்து முடியும்னு வச்சிருக்குது, முகத்தை பாருங்க, கைய பாருங்க, முகத்திலேயும் கையிலையும் தீன பார்க்க இயலாது. முகத்திலேயும் கையிலையும் என்ன பார்க்கணும்? அழகையும் செழிப்பையும் பார்க்கலாம். அழகு பார்க்கணும், ஆனால் அழகை வச்சு இவளை முடிப்போம் என்ற தீர்மானம் எடுக்கப்படாது. அழகை வைத்து தீர்மானம் அமையக்கூடாது. தீர்மானம் அமையணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்ன வாழ்க்கை ஜெயம் பெறணுமா, உன்ன வாழ்க்கை வெற்றி பெறணுமா, தீன மையமாக வச்சு தீர்மானமே வாழ்க்கை வெற்றியாகும். பெரியார்களே சகோதரர்களே, முதலாவது பாருங்க, கணவனில தீன்தாரியா தொழுகையாளியா, நோம்பு பிடிக்கிறானா, ஹராமான இடங்களில் இருந்து போரத்தில் இருந்து தவிர்த்துக் கொள்றானா, கூட்டாளி மாதிரி யாரு, வீணர்கள் வம்பர்களோட தொடர்பா, சரியா ஹராமாக்கின முறையில சம்பாதிக்கிறானா, பிழையான வழிகளில் வருமானங்கள் இருக்குதா, வீட்டு சூழல் எப்படி இருக்குது, குடிகாரனா கஞ்சக்காரனா சூழ்காரனா, அதை பாருங்க. நல்ல சூழல் தீனுடையமாக பெண்ணிலையும் பாருங்க, தீன்தாரியா அல்லாஹ்வு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளா, இந்த விஷயத்தை கவனிக்கும். மூணாவது விஷயம் தான் திருமண நிகழ்வுகளை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறையை அனுசரித்து அந்த முறையிலே நூற்றுக்கு நூறு பெண்ணி நடக்கும். திருமணம் என்பது பெரிய பாரமான விஷயம் அல்ல. இங்க பாருங்க, மஸ்ஜித் நடக்குது, மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க விபச்சாரத்தில் இருந்து திருமணம் வேறுபடணும். விபச்சாரம் கள்ளத்தனமாக நடக்குது, திருமணம் பகிரங்கப்படுத்தப்படணும். அதனாலதான் ஒரு அறிவிப்பில் இருக்குது, மஸ்ஜிதுல திருமணத்தை வைங்கோ, எல்லாருக்கும் செய்தி போ. மஸ்ஜிதுல வைக்கிறதால இன்னொரு விஷயம்தான், திருமணத்தின் செய்தி எல்லா இடத்துக்கும் பரவும். இங்க மாப்பிள்ளை இருக்கிறாரு, பெண்ணோட பொறுப்புதாரி இருக்கிறாங்க, ஹுத்பா ஓதியாச்சு, ஈஜாப் கபூல் நடக்கும், மஹர் இவ்வளவு அறிவிப்பாங்க. மஹர் அறிவிக்கிறது சுன்னத்தி, மஹர் கொடுக்கிறது பரந்து. இவ்வளவுதான். அதுக்கு பின்னால மாப்பிள்ளைய பிடிச்சி அவருக்கு பரக்கத்து துவா செய்யுங்க. ஏன், இப்பதான் அவரு குடும்பம் என்ற பொறுப்படுத்திருக்கிறாரு, குடும்பத்தின் பொறுப்புதாரி, பெண்ணை பொறுப்படுத்திருக்கிறார். இவ்வளவு நாளும் வளர்த்த வாப்பா முழு ஊரையும் சாட்சியாக வச்சு அல்லாவோட பேர்ல எல்லாரும் பார்த்துக்கோங்க, இந்த மகளை இவரோட கையில ஒப்படைக்கிறேன், சுவர்க்கம் வரை கூட்டிட்டு போறது உண்ட பொறுப்பு ஒப்படைக்க போறாரு. அதனாலதான் ஹஜ்ஜத்துல் வதாட 11 நிமிஷ பயான்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பேசின ரத்தின சுருக்கமான பேச்சில பெண்களை எப்படி அல்லாஹ் அவங்களை சொந்தமாக்குறான் என்ற சொல்லி காட்டினாங்க. இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ பயந்துகோங்க, பைன்னக்கும் அகல்துமுஹும் நபி அமானில்லா, அல்லாஹோட அமானிதமாக அவங்களை நீங்க எடுத்திருக்கிறீங்க. அவர்களை தொழுகிறது ஹராம், அல்லாஹுடைய கலிமாக்களை பாவிச்சு ஹலால் ஆக்கினீங்க. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹும் நபி கலிமத்தில்லா. ஆக பெரியார்களே சகோதரர்களே, பெரிய ஒரு அமானிதத்தை பில்டின சுமக்கலாம், குடும்பத்தை சுமக்கிறது அதை விட பொறுப்பு, குடும்பத்தை சுமக்கிறது அதை விட பொறுப்பு. இந்த பாரிய பொறுப்பை சுமந்து கொண்டு எழுப்புறாங்களே, இந்த கணவர்ட கைய பிடிச்சி அவரை பரக்கத்துக்கு எல்லாரும் துஆ செய்யுங்க. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ கைர். சுருக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஒவ்வொரு வகையான சீகாவில வந்திருக்குது. எல்லாத்திலையும் சாரம்சம் பரக்கத்தை தான் துஆ செஞ்சீங்க. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ கைர். அதுக்கு பிறகு என்ன இருக்குது, ஒரு சாப்பாடு, வலிமா, திருமணத்தோடு சம்பந்தம் உள்ளது ஒரு சாப்பாடு தான், வலிமான முடிஞ்சு. வலிமான்றது என்ன, திருமண ஒப்பந்தம் நடந்ததுக்கு பிறகு கணவனுடைய சார்பில் வலிமா என்று நீயத்தோடு கொடுக்கிற சாப்பாடு. இவ்வளவுதான், திருமண ஒப்பந்தம் நடக்குது, கணவனுடைய சார்பில் கொடுக்கிறாங்க, அது ஜாயிண்ட் ஹவுஸ் அது வேற விஷயம், கணவன் சார்பில் கொடுக்கிறாங்க, நீயத்திருக்கிற வலிமாண்டு அந்த வலிமா முடிச்சு. ஆனால் கணவன் மனைவியிட உறவுக்கு பிறகு கொடுக்கிறது அஃபல், ஆக சிறந்தது. ஆக பெரியார்களே சகோதரர்களே, இந்த அமைப்பில திருமண முறைகள் அமைத்துக் கொண்டால் அல்லாஹுடைய உதவி வந்து சேரும். அதுக்கு பிறகு அல்லாஹும் ரசூலும் சொல்லி இருக்கிற முறையில குடும்பத்தை நாம அழகாக வழிநடத்தினோம் என்றா அதற்குள் அல்லாஹ் பெரிய வரக்கத்துகளையும் கயிறையும் உண்டாக்குவான். ஆகவே இந்த திருமணத்தோடு சம்பந்தப்படுகின்ற தம்பதிகளின் வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்க செய்வானாக, அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக, நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்தருள்வானாக, சாலிஹான சந்ததிகளை கொடுத்தருள்வானாக. ஆமீன் வா.